நேயர்களே, நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் www.planetaudio.org.co.nz இணையதளத்திலும் செவிமடுக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் காலை வந்தனங்கள்.
வணக்கம். சங்கத்தமிழ் பேசும் நேயர்களே, இதமான காலை பொழுதில் இனிமையான தென்றல் காற்றோடு கலந்து இல்லங்களில் இன்பங்கள் வந்து சேர இன்றைய சங்கநாதத்தில் சங்கமிக்கிறேன் நீர்களே. இன்று 30ஆம் தேதி மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை. ஹே விளம்பி, பங்குனி திங்கள் 16, ரஜப் 11. இன்று பெரிய வெள்ளிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சியாகும். இன்னல்களை இனிமையாக மாற்றி இல்லறத்தை நல்லறமாக நடத்தி இன்சொல்லால் நாட்டை உயர்த்தி உன்னை திருத்து உலகம் திருந்தும் என உணர்த்திய உலக பொதுமறைகளில் ஒன்று உங்களுக்காக.
உடலின் புற தூய்மை நீரினால் உண்டாகும், ஆனால் உள்ளத்தின் தூய்மை உண்மை பேசுவதால் மட்டுமே உண்டாகும்.
நீங்கள் குழந்தைகளாக மாறாவிட்டால் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என கூறிய இயேசுவை பற்றி தனது மலலை பேச்சால் மனதை சொர்க்கத்திற்கு அழைத்து வருகிறார் டாக்டர் சாமின் குழந்தை ஜொனட்டா சாமுவேல் அவர்கள்.
மீண்டும் உயர்த்த அற்புத நிகழ்வை இயேசு உயிர்த்தெழுந்தார். நினைவு தினமாக உலகம் முழுவதும் மக்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர். பாவச்சீட்டில் சிக்கி தவித்து இருள் இருந்த மனித குலத்தை மீட்டு வாழ்விற்கு இயேசு ஒளி தந்தார். தீய மக்களுக்கு தூய வழியை போதித்து வழி காட்டினார். சிறுவர்களை மிகவும் நேசித்தார். ஏற்ற தாழ்வுகள் இல்லாத அனைவரையும் ஏற்று அன்பே உருவாக வாழ்ந்தார். மக்களுக்கு பல நன்மைகளை செய்தார். ஆனால் குற்றமற்ற இயேசுவின் மேல் மக்கள் இல்லாத குற்றங்களை சொல்லி மரண தண்டனை விதித்தனர். பொன்முடி சூட வேண்டியவரே முள்முடி சூடி ஈழனம் செய்து வரினால் அடித்து உடலை கூடுமாக்கினர். நம் பாவங்களை சுமக்க வந்தவரே பாற சிலுவையே சுமக்க வைத்தனர். இரக்கம் நிறைந்தவர் மேல் இரக்கமே இல்லாமல் கைகளையும் கால்களையும் கூர் ஆணிகளால் அடித்து சிலுவையில் தொங்க விட்டனர். பசித்தோருக்கு ஆகாரம் தந்து திருப்தியாக்கி மகிழ்ந்த தாயாளனுக்கு கசப்பான கடியை கொடுத்து பரிகாசம் செய்தனர். ரத்தமெல்லாம் வழிந்தோட தாங்க முடியக்கூடும் வேதனையின் மத்தியிலும் பிதாவே இவர்களை மன்னியம் தாங்க செய்வது என்னது என்று அறியாமல் இருக்கையாகலே என்று இறைவனை வேண்டிய கருணையின் சிகரம் இயேசு மனக்குலத்தை பாவசாபங்களில் இருந்து மீட்க சிலுவையில் தன் உயிரையே இருந்தார். ஆனால் நீதிபரர் இயேசு மரணத்தை வென்று மரித்த மூன்றாம் நாள் மீண்டும் உயிர்த்தார். ஆம், நீதியும் சத்தியமும் இன்றைக்கும் மறிப்பதில்லை. ஒளியை இருள் ஒருபோதும் வெல்ல முடியாது. இந்த நன்னாளை உலகமே கொண்டாடி இறைவன் இயேசுவின் தியாகத்தையும் பேரன்பையும் என்றும் நினைவு கூறுகின்றது. நாமும் இயேசுவின் அன்பே என்றும் நினைவு கூறுவோம்.
நானே என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வடிவான் என கூறிய மனிதனாக பிறந்து மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக கொடூர சிலுவை சாவை ஏற்று மரணத்தை வென்ற கடவுளின் மகன் இயேசுவின் சிலுவை சாவும் உயிர்த்தெழுதலையும் பற்றி திரு லீனப்பு அருள்தாஸ் அவர்களின் ஆக்கத்தை வழங்க வருகிறார் திருமதி லாவண்யா டக்ளஸ்.
பெரியவள்ளி தினமானது புனிதத்தின் ஊற்றாக கொள்ளப்படுகின்றது. இயேசு பெருமான் மானிட மீட்பிற்காக தம்மையே தியாக பலியாக்கி நம்மேல் கொண்டிருக்கும் அன்பை நிரூபித்த நாள். அன்று இஸ்ரவேல் மக்கள் தங்களின் பாவங்களை கழுவிக் கொள்வதற்காக மாசம் அறுவற்ற செம்மறை வெள்ளாடு ஒன்றை பலியிட்டார்கள். இறைவன் மனுக்குலத்தின் மீது கொண்ட அன்பிற்கும் பரிவிற்கும் இரக்கத்திற்கும் உச்சக்கட்டமாக தம்மையே பரிகார பலியாக்கி மானிட மீட்பின் காரணரானார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்து மனித சாயலே இல்லாது போயிற்று. அவர் இகழப்பட்டார். மனிதரால் புறக்கணிக்கப்பட்டு வேதனையுற்ற மனிதராயிருந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் இருந்தார். அவர் தம் பாடுகள் அனைத்தையும் மௌனமாக தாங்கிக் கொண்டார். பாவத்தில் சிக்குண்டு சீரழிந்த இம்மனுக்குலத்தை தெய்வ திருமகன் மீட்டு ரட்சித்த நாள். இந்நாளை பெரியவள்ளி என அழைக்கின்றோம். இரண்டு மரங்கள் இணைகின்ற போதுதான் சிலுவை உருவாகின்றது. கடவுளன்பும் பிறரன்பும் இணைகின்ற போதுதான் அங்கு புதியதோர் வாழ்வு மலர்கின்றது. இயேசுவின் சிலுவை நமக்கு மீட்பையும் மன்னிப்பையும் தருகின்றது. சிலுவை அவமானத்தின் சின்னமாக அந்நாளில் கருதப்பட்டது. ஏனென்றால் அது கொலைக்காரன் கொள்ளைக்காரன் கலகக்காரருக்கு கொடுக்கப்படும் தண்டனை. ஆனால் இயேசு அந்த அவமான சின்னத்தை வெற்றியின் சின்னமாக மாற்றினார். இயேசு மரணித்த நாளான பெரியவள்ளி அன்று இயேசுவின் திருச்சிலுவையை முத்தி செய்வது நம் வழக்கம். இயேசுவை அண்டி செல்லும் எவரையும் அவர் வெறுத்து ஒதுக்குவதில்லை. மாறாக அன்புடன் தழுவி புதிய வாழ்வை தருபவர்தான் ஆண்டவராகிய இயேசு. இந்த இயேசுவை தான் நாம் சிலுவையில் ஆராதித்து நம் வாழ்வை அவருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசு சிலுவை மரணத்திற்கு கையளிக்கப்பட்ட போது அவர் புரிந்த குற்றம் தான் என்ன? அவர் ஊழல்கள் செய்தாரா, களவு செய்தாரா, கொலைகள் செய்தாரா, இல்லை கடத்தல் தான் செய்தாரா? இல்லவே இல்லை. மாறாக 3 ஆண்டுகள் ஊர்கள் நகர்களுக்கு கால்நடையாக சுற்றி சென்று நற்செய்தி அறிவித்தார். பசித்தோருக்கு உணவளித்து குருடருக்கு பார்வை கொடுத்து செவிடருக்கு கேட்கும் திறனளித்து ஊமைகளை பேச வைத்து முடவர்களை நடக்க வைத்து நோயுற்றோரை தொழுநோயாளர்களை குணப்படுத்தி இறந்தோரை உயிர்ப்பித்து அற்புதங்கள் புரிந்ததுதான் குற்றமா? அதுவும் மரண தண்டனைக்குரிய குற்றமா? இவரை எதிர்த்தவர்கள் இவரை காட்டி கொடுக்கவில்லை. மாறாக அவருடைய சீடர்களில் ஒருவரே 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தார். மற்றொரு சீடரோ அவரை அறியேன் அறியேன் என்று மறுதலிக்க ஏனையோர் அவரை தன்னந்தனியே விட்டுவிட்டு ஓடி ஒளித்துக் கொண்டனர். இயேசுவோ கைதியாக விலங்கிடப்பட்டார். கசைகளால் அடிக்கப்பட்டு கல்வனை போல் இழுத்து செல்லப்பட்டு குற்றவாளி போல் சிலுவையில் அறையப்பட்டார். 3 மணி நேரம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கி உயிர் துறந்தார். மரண வேளையில் வேதனையில் தொங்கிய ஜெசு மெல்லிய வார்த்தையில், தந்தையே இவர்கள் அறியாது செய்யும் குற்றங்களை மன்னியும் என்றார். இதுதான் கிறிஸ்தவத்தின் அத்திவாரம். இந்த பெரியவள்ளி நாளன்று மனித குலத்திற்காக சிலுவையில் மரித்த இயேசுவை நினைத்து துதிப்போமாக. சங்கநாதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு அன்பு செய்தது போலவே நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்வீர்கள். மான்கள் நீரோடையை நாடுவது போலவே இந்த பூமியில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் தாகத்தோடு எதையோ தேடிய வண்ணம் அலைகிறான். பெரிய வள்ளி அன்று இயேசுவின் பாடுகளையும் மரணத்தையும் தியானித்த கிறிஸ்தவ மக்கள் இன்று அவரது உயிர்ப்பை கொண்டாடி மகிழ்கின்றனர். உயிர்ப்பு பெருவிழா புதிய வரலாறு, புரட்சி வரலாறு, மரணத்தை வென்ற மாபெரும் மகிழ்ச்சி வரலாறு, இயேசு உடலோடு உயிர்த்தெழுந்த வரலாறு. எனவே இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். மனித மனங்களில் தான் எத்தனை வன்மமான எண்ணங்கள், போட்டிகள், பொறாமைகள், அகம்பாவம், எரிச்சல் இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தகைய சொல்லில் அடங்காத பாவ சிந்தனைகளோடு பயணிக்கின்ற மனிதனுக்காக மனு உருவெடுத்து இம்மண்ணில் அவதரித்தவர் இயேசு கிறிஸ்து. மனிதனாக பிறந்த இவரது தேடல் பாவிகளின் மீட்பு மாத்திரமே. அதற்காக தன்னையே பலியாக தந்தவர் இயேசு. இயேசுவை சிலுவை மரணத்திற்கு கையளித்த குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்துவிடம் கூடி இறந்து 3 நாட்களின் பின் உயிரோடு எழுப்பப்படுவேன் என கூறிய இயேசுவின் வார்த்தைகளை நினைவு கோரி கல்லறைக்கு காவலை வேண்டினர். முத்திரையிட்டு மூடியிருந்த கல்லறை காவல் வீரர்களால் 3 நாட்களாக காவல் காக்கப்பட்ட கல்லறை. இந்த கல்லறையில் இருந்துதான் 3 நாட்களின் பின்பு இயேசு உயிர்த்தெழுந்தார். சீடர்கள் கல்லறை வாயிலில் குனிந்து பார்த்த பொழுது துணிகளை மட்டும்தான் காண முடிந்தது. மீண்டும் சீடர்கள் நேரடியாக கல்லறைக்குள் நுழைந்து பார்த்தபொழுது இயேசு உண்மையிலேயே உயிர்த்து விட்டார் என்பதை கண்டே நம்பினர். மறைநூல் வாக்கை நினைவு கூர்ந்து புரிந்து கொண்டனர். இயேசுவின் உயிர்ப்பு இறை மக்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? வார்த்தையே வாழ்வாக வந்துதித்த ஜேசு, அந்த வார்த்தையே வாழ்வாக வாழ்ந்த ஜேசு, எழுதப்பட்ட திருச்சட்ட வார்த்தைகள் நிறைவேற முழு மனித குலத்தின் மீட்புக்காக தன்னையே பலியாக கையளித்த ஜேசுவின் உயிர்ப்பு எமக்கு தருகின்ற செய்தி என்ன? பாவத்தில் வீழ்ந்து நாள்தோறும் மரணிக்கும் எமது நல்ல சிந்தனைகள் ஜேசுவோடு உயிர் பெறட்டும். நான் உங்களுக்கு அன்பு செய்தது போலவே நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்வீர்கள். இயேசு தந்த நல்ல செய்தி இதுவே. உயிர்ப்பு ஞாயிறு பொய்மையும் அநீதியும் நம் வாழ்வினிடையே தடைகளாக குறுக்கிட்டாலும் இறுதியில் அவை ஒன்றுமில்லாமல் வீழ்ந்து போகும் என்பது ஆண்டவராம் இயேசுவின் உயிர்ப்பு சொல்லுகின்ற பாடம். பாவத்தின் மீதும் மரணத்தின் மீதும் அவர் அடைந்த உயிர்ப்பின் வெற்றி உலகம் அனைத்திற்கும் இறுதியான வெற்றி, உறுதியான வெற்றி. உயிர்ப்பிலே நம்பிக்கை கொண்ட கிறிஸ்தவர்கள் அந்த நம்பிக்கை தருகின்ற வாழ்வினை சாட்சியாக்கி இயேசுவின் உயிர்ப்பை மகிழ்வுடன் கொண்டாடுகின்றனர். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த இயேசுவின் நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும் உரித்தாகட்டும்.
கீதையின் சாரம் எனும் நற்சிந்தனையை வழங்க மூத்த உறுப்பினர் மங்களேஸ்வரி தம்பித்துறை அவர்கள்.
சங்கநாத நேயர்களுக்கு எனது இனிய கால வணக்கம். நான் தர இருப்பது ஒரு நற்சிந்தனை, கீதையின் சாரம். நல்லவர்களை காப்பதற்கும் கொடியவர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் நான் ஒவ்வொரு யுகத்திலும் அவதாரம் செய்கின்றேன். இறைவன் என்று ஒருவனே இருப்பினும் வேறு வேறாக அவனை பலவாறாக அண்டங்களில் எல்லாம் வியாபித்திருக்கின்றான். இதனை உணர்ந்து ஞானிகள் நான் எனது என்ற எண்ணங்களை விட்டுவிட்டு தங்களையே பரிபூரணமாக இறைவனிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள். உலகனத்துக்கும் பகவானே காரணகர்த்தா. அவரவர் செய்கின்ற வினைகளுக்கேற்ப கர்ம பலனை கொடுக்கிறவன் அவன்தான். தன்னை வந்து சேரும் பொருட்டு தூய்மையாக்கும் இயல்பு பஞ்சபூதங்களாகிய நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் ஆகியவற்றுக்கு உண்டு. அதுபோலவே தன்னை வந்து அடைபவர்களை புனிதப்படுத்தி பரிபூரணமாக்குகின்ற வல்லமை எல்லாமல்ல இறைவனுக்கு உண்டு. அதனாலேயே பகவானை பவித்திரன் அல்லது தூய்மையாக்குபவன் என்று பூஜிக்கின்றோம். இறைவனை நம் வாழ்வை நடத்தி செல்பவன் மட்டுமல்ல, நம் வாழ்வில் ஒரு அங்கமாகவே விளங்குகின்றார். அடைக்கலம் என்று வந்தவர்களுக்கு புகலிடம் கொடுப்பவன், நம்மை படைத்து உணவு கொடுத்து வளர்ப்பவன், எங்களை இயக்குகின்ற தலைவன், நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் கண்காணிக்கும் சாட்சி அவன். நாம் சேர்த்து வைக்கும் செல்வமும் நம் இனபிரியா தோழனும் நம் தலைமுறை தலைக்க காரணமானவனும் அவனே. அவரை சரணடைந்தவர்கள் கவலை கொள்ள தேவையில்லை, அவரிடம் வரம் கேட்க தேவையில்லை. நம் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்பவர். பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள சம்பந்தம் தாய்க்கும் கர்ப்பத்தில் உள்ள சிசுவுக்கும் உள்ள சம்பந்தத்தை போன்றது. அது ஒன்றை ஒன்று சதா சர்வகாலமும் சார்ந்து நிற்பது. நாம் எத்தனையோ வழிபாடுகள் செய்கின்றோம், மனிதர்களில் உயர்ந்தவர்களை வணங்குகின்றோம், தேவர்களை வணங்குகின்றோம், தேவதைகளை பூஜிக்கின்றோம், பிதர்களை வணங்குகின்றோம், விழாக்களை சில சக்திகளை பெற பூதங்களை கூட வழிபடுகின்றார்கள். ஆனால் பூரண ஞானம் பெற்றவர்கள் பரிபூரணனான பரமாத்மாவான பகவான் ஒருவனையே சரணடைந்து பூஜிக்கின்றார்கள். மற்றவர்களை சாஸ்திரம் சம்பிரதாயம் மரியாதை நிமித்தம் வணங்கினாலும் பரிபூரண சரணாகதியுடன் பூஜிப்பது பகவான் ஒருவனைத்தான். என்னை பூஜிப்பவர்கள் என்னையே வந்தடைகின்றார்கள். பகவானை பூஜித்து அவனை அடைவது மிக எளிது. அதற்கு ஆர்ப்பாட்டமான பூஜைகள் ஆடம்பரங்கள் தேவையில்லை. தூய மனதோடு சமர்ப்பிக்கப்படும் சிறிய இலை, துளசி, மலர், பழம் அல்லது வெறும் நீரை கூட பூரண திருப்தியோடு ஏற்று பக்தனுக்கு அருளை வழங்குவார். நான் எல்லா உயிர்களிடத்தும் சமமாக வியாபித்திருக்கின்றேன். எனக்கு பகதனும் இல்லை, நண்பரும் இல்லை. என்னை பக்தியோடு பூஜிக்கிற அனைவரும் என்னுள்ளே இருக்கின்றனர். நானும் அவர்களுக்குள்ளே வியாபித்திருக்கின்றேன் என்று கீதை மூலம் நமக்கு உபதேசிக்கின்றார். பகவத்கீதையை அலங்காரமாக பூஜை அறையில் வைத்திருப்பதால் மட்டும் நமக்கு வாழ்க்கையின் தத்துவங்களை புரிந்து கொள்ள முடியாது. அதை தினமும் பாராயணம் செய்து அதன் கருத்துக்களை நாம் அன்றாட வாழ்க்கையுடன் நினைத்து நம் வாழ்க்கையில் மாறி மாறி வரும் இன்ப துன்பங்களை ஒரு காரணத்துக்காக நடக்கும் காரியங்கள் என தெளிவுபட சிந்தித்தோமானால் துன்பமில்லை. பகவானிடம் மனதை வைத்து அவரையே வணங்கி அதையே குறிக்கோளாக கொண்டு உறுதியான உள்ளத்தோடு அவரையே அடைய முயற்சி செய்து அவர் பாதகமலங்களை சரணாகதி என்று இறுக பற்றி கொண்டால் அவரையே அடைவோம் என்பது நிச்சயம். வணக்கம்.
துயர் பகிர்வு. தாயகத்தின் பசாவ்லானை பிரபலமாகவும் நியூசிலாந்து புளக் ஹவுஸ் பே வதிவிடமாகவும் கொண்ட திரு கந்தையா துரையா அவர்கள் துயர் பகிர்வு. தாயகத்தின் பசாவ்லானை பிரபலமாகவும் நியூசிலாந்து புளக் ஹவுஸ் பே வதிவிடமாகவும் கொண்ட திரு கந்தையா துரையா அவர்கள் கடந்த 28/3 புதன்கிழமை அன்று இறைபதம் அடைந்துவிட்டார். அன்னார் திருமதி ராஜேஸ்வரியின் அன்பு கணவரும் திருமதி விஜி ஸ்கந்தாவின் பாசமுள்ள தந்தையும் திரு ஸ்கந்தா அவர்களின் பாசமிகு மாமனாரும் அவர் பிரதீபன், தீபனா, கீஷனா, கஜந்தன் ஆகியோரின் பாசப்பற்ற உள்ள பெரியப்பாவும் அனுருதன், மைத்திரேயன் ஆகியோர் துயர் பகிர்வு. தாயகத்தின் பசாவ்லானை பிரபலமாகவும் நியூசிலாந்து புளக் ஹவுஸ் பே வதிமிடமாகவும் கொண்ட திரு கந்தையா துரையா அவர்கள் கடந்த 28/3 புதன்கிழமை அன்று இறைபதம் அடைந்துவிட்டார். அன்னார் திருமதி ராஜேஸ்வரியின் அன்பு கணவரும், திருமதி விஜயஸ்கந்தாவின் பாசமுள்ள தந்தையும், திரு ஸ்கந்தா அவர்களின் பாசமிகு மாமனாரும், பிரதீபன், தீபனா, கேஷனா, கஜந்தன் ஆகியோரின் பாசப்பட்டான பெரியப்பாவும், அனுருதன், மைத்திரேயன் ஆகியோரின் பேரனும் ஆவார். அன்னாரின் புதவுடல் 33 இன்று வெள்ளிக்கிழமை மாலை 4 முதல் 6 வரை அஞ்சலிக்காக இலக்கம் 400 டேவிஸ் மலைச்சாலை டொமினியன் ரோட்டில் வைக்கப்பட்டு, இறுதி கிரியைகள் எதிர்வரும் ஞாயிறன்று அதாவது 1/4/2018 காலை 10 முதல் 1 வரை மணிக்காவு மெமோரியல் கார்டனில் நடைபெறும். வாழ்வாங்கு வாழ்ந்து இறைவானத்தை எட்டிவிட்ட மனித தெய்வமான திரு திரு ஐயாவின் புனித ஆன்மா இறையடி நீழலில் அமைதியாக இழப்பாரட்டும். ஒருமித்த உணர்வுகளுடன் இதயம் கனக்க இறைவனை இறைஞ்சி அன்னாரின் ஆத்மா ஈடத்துக்காக இறைஞ்சுகின்றது நியூசிலாந்து கலைக்கு வட்டம். தொடர்புகளுக்கு ஸ்கந்தா 6270334331, கைத்தொலைபேசி இலக்கம் 0272727819.
உற்சாகத்தோடு உலக உண்மைகளை உரைத்திட உலா வருகிறார் வாழ்நாள் சாதனையாளர் கி சேதுரை அவர்கள்.
அமெரிக்கா சீனாவுக்கு இடையே புதிய வர்த்தக போர் வெடித்தது. இருவருமே ஈட்டில் தோற்க போகும் இலக்கற்ற முட்டாள்தனமான போர். உலக பொருளாதார நிபுணர்கள் கடும் எச்சரிக்கை. சீனாவும் அமெரிக்காவும் ஏட்டிக்கு போட்டியாக ஒருவர் பொருட்கள் மீது மற்றவர் கடுமையான வரி விதிப்பு. ஐரோப்பிய தலைவர்களை கலந்துரையாடாமல் டொனால்ட் ட்ரம்ப் தன்னிச்சையாக முடிவு. சீன பொருட்களுக்கு வரி விதிப்பு தண்டம் 50 முதல் 60 பில்லியன் டாலர்களை விதித்து பழிக்கு பழி தீர்க்கும் கையொப்பத்தை வைத்தார் அமெரிக்க அதிபர். உலக வரலாற்றில் என்றும் இல்லாத நுட்பாந்திரமான வர்த்தக மோசடியை செய்கிறது சீனா என்று அமெரிக்க அதிபர் தலையை உதறினார். ஏற்கனவே சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் இரும்பு உருக்குக்கு 25% வரியும் அலுமினியத்துக்கு 10% வரியும் கட்ட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி உத்தரவு போட்டது தெரிந்ததே. இந்த உத்தரவில் ஐரோப்பிய ஒன்றியம் அர்ஜென்டினா, பிரேசில், ஆஸ்திரேலியா, கனடா, மெக்சிகோ, தென்கொரியா நாடுகளுக்கு தற்காலிகமான விதி விலக்கும் அவர் வழங்கியிருந்தார். ஆனால் இதை பயன்படுத்திக் கொண்டு அளவுக்கு அதிகமான அலுமினியத்தை இறக்கினால் முற்றாக தடுத்து விடுவேன் என்றும் இந்த நாடுகளுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். இது சென்ற மாத கதை. இப்போது சீனா பதிலடியாக கைவரிசையை காட்ட ஆரம்பித்திருக்கின்றது. அமெரிக்காவில் இருந்து சீனாவிற்குள் வரும் பன்றி இறைச்சிக்கு 25% வரி, அமெரிக்காவில் இருந்து வரும் சோயாவிற்கு 15% வரி. 18 பில்லியன் டாலர்கள் சீனாவிற்கு மேலதிகமாக அமெரிக்க பொருட்கள் வரி கட்ட வேண்டிய புதிய நிலை. எப்படி இரும்பு உருக்கால் வாகனங்கள் செய்யப்படுகின்றனவோ அதுபோல பன்றி இறைச்சியால் உருவாக்கப்படும் அனைத்து விதமான உணவுப் பொருட்களுக்கும் வரி. எப்படி அலுமினியத்தால் விமானம் முதல் பல்வேறு பொருட்கள் உருவாகின்றனவோ அதுபோல சோயா விதைகளினால் உருவாகும் பொருட்களுக்கெல்லாம் வரி. 128 பொருட்கள் வரை வரியை சந்திக்க போகின்றன அமெரிக்க பொருட்கள். சீனா இது பற்றி கருத்துரைக்கும் போது இன்று வர்த்தக போரை பிரகடனம் செய்யலாம். துப்பாக்கியால் நடத்தினாலும் பொருளாதாரத்தால் நடத்தினாலும் போர் என்பது போர்தான். விளைவு அடுத்த ஆண்டு வர்த்தக கணக்கை பார்த்தால் இருதரப்பிற்கும் நஷ்டமே மிஞ்சும். அமெரிக்க மத்தியதர மக்கள் பலத்த பொருளாதார அடி வாங்க போகின்றார்கள் என்று சீன தூதுவர் தெரிவித்தார். இது வெல்ல முடியாத போர், நீண்ட காலத்தின் பின் முட்டாள்தனமான போர் என்று மதிப்பிடப்பட போகும் ஒரு செயல் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். விளைவு அலுமினிய வரி விதிப்பால் ஏர்பஸ் விமான பங்குகள் 5% வீழ்ச்சியடைந்துள்ளன. ஆசிய பங்கு சந்தையில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. சங்காய் 3.5%, ஜப்பான் நிக்கி 4.5% பங்குகளின் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் ஐரோப்பாவிற்கு என்னவாகும்? வெடித்துள்ள வர்த்தக போரிலிருந்து ஐரோப்பா தப்பித்துக் கொள்ள என்ன செய்யலாம்? இன்று ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் அவசரமாக கூடியிருக்கின்றார்கள். பிரிட்டன் பிரதமர் தெரேசா மேயும் அங்கே வந்திருக்கின்றார். டொனால்டு டிரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிராக திரும்ப முன் ஐரோப்பிய ஒன்றியமானது அமெரிக்காவும் பிரிட்டனும் வகுத்துள்ள புதிய நிகழ்ச்சி திட்டத்திற்கு அடிபணிய வேண்டிய நிலை ஒன்று இருப்பதை இந்த நிகழ்வுகளால் உணர முடிகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் ரஷ்யாவுக்கான தூதுவரை அவசரமாக வரவழைத்துள்ளார்கள். ரஷ்யாவில் இருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய தூதுவருக்கும் டொனால்டு டிரம்பின் வர்த்தக போருக்கும் என்ன தொடர்பு? மொட்டந்தலைக்கும் முழங்காலுக்கும் என்னதான் முடிச்சு? இருக்கிறது தொடர்பு. பிரிட்டனின் இரட்டை உளவாளி சேர்ஜி ஸ்கிரிபாலும் மகளும் நச்சு ஆயுத தாக்குதலுக்கு பிரிட்டனில் உள்ளானது தெரிந்ததே. இந்த விவகாரத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் பிரிட்டனின் பக்கம் நீக்கப் போகிறதா இல்லை ரஷ்யாவின் பக்கம் நீக்கப் போகின்றதா? விளையாடப் போகின்றது இரும்புருக்கும் அலுமினியமும். ஜெர்மனிய சான்சலர் ஏஞ்சலா மேர்க்கல் சரியான ஆதாரம் கிடைத்தால் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகள் குறித்து யோசிக்க தயார் என்று கூறியிருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியம் தமது பக்கம் நிற்பது மகிழ்ச்சி தருகின்றது. நச்சு ஆயுத தாக்குதல் விவகாரத்தில் பிரிட்டனுக்கு கரம் கொடுப்பது மகிழ்வு தருகின்றது என்று சற்று முன்னர் பிரித்தானிய பிரதமர் கூறியிருக்கின்றார். இதற்கு முன்னோட்ட நிகழ்ச்சியாக ஒரு டெய்லர் போல நேற்று முன்தினம் பிரித்தானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் போரிஸ் ஜான்சன் ரஷ்யாவில் வரும் ஜூன் மாதம் நடைபெறவுள்ள உலக கிண்ண உதைப்பந்தாட்ட போட்டியானது 1936 சர்வாதிகார நாசிச ஜெர்மனியில் நடைபெற்ற உலக கிண்ண உதைப்பந்தாட்ட சுற்று போட்டி போல உலகத்தால் வெறுக்கப்பட்ட சுற்று போட்டியாக இருக்கும் என்று கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த இங்கிலாந்தில் இருக்கும் ரஷ்ய தூதுவர் அலெக்சாண்டர் ஜிகோன்கோ முற்றிலும் பொறுப்பற்ற வாதம் இது என்று கூறினார். நச்சு ஆயுத தாக்குதல் குற்றச்சாட்டு சர்வதேச ராஜதந்திரத்தை மதிக்காத பிரிட்டனுடைய கூடாத பழக்கங்களில் ஒன்று என்றார். ரஷ்யாவின் நெவிச்சொக் நச்சு ஆயுதம் தாக்கியிருந்தால் எப்படி சேர்ஜி ஸ்கிரிபாலும் மகளும் உயிர் தப்ப முடியும்? இது பற்றிய ஆதாரங்களை தமது ரஷ்ய நிபுணர்களை ஆராய அனுமதிக்காமல் பிரிட்டன் தன்னிச்சையாக நடந்திருக்கின்றது குற்றச் செயல் என்றும் அவர் கூறுகின்றார். பிரிட்டனிடம் பெரிய அளவில் நெவிச்சொக் ஆயுதம் இருப்பது தமக்கு தெரியும் என்றும் அத்தருணம் அவர் சுட்டிக்காட்டினார். இது சிக்கலான விடயம். உலக புகழ் பெற்ற மர்ம கதை எழுத்தாளர் அகுதா கிறிஸ்டி எழுதிய 33 இது தொடர்பான நச்சு ஆயுத புத்தகங்களை படிக்க வேண்டியது போன்ற கடுமையான வேலையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்குள் தனது பாதுகாப்பு ஆலோசகர் மெக் மேஸ்டரை பதவியிலிருந்து தூக்கி வீசியிருக்கின்றார் டொனால்டு டிரம்ப். ஏன்? இவருடைய இடத்திற்கு மிக மிக கடும்போக்குவாதியான ஜான் போல்டன் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 4 நியமிக்கப்பட இருக்கின்றார். முந்தியவர் விலத்தப்பட காரணம் ரஷ்ய விவகாரத்தில் தேர்தலில் நடைபெற்ற மோசடி தொடர்பான விடயத்தில் அமெரிக்க அதிபருக்கு எந்த யோசனை சொன்னாலும் அவர் காது கொடுத்து கேட்கின்றார் இல்லை என்று ஆலோசகர் கூறிய காரணத்தினால் சுழற்றி எறியப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது புதியதாக நியமிக்கப்பட்டிருந்தவர் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் காலத்தில் ஐநாவுக்கான அமெரிக்க அம்பாசிடராக இருந்தவர். வடகொரியா ஈரான் ரஷ்யாவுக்கு எதிரானவர். இவை எல்லாம் எதற்கு நடக்கின்றன? ஆம், இவைகள்தான் 21 புதிய அரசியல் உலக கொள்கை பகுப்பாகும். இவற்றை தமிழில் அறிய முடியுமா? இதற்காக எழுதப்பட்ட கிளரி கிளின்டன் தோற்றாரா தோற்கடிக்கப்பட்டாரா என்ற சர்வதேச அரசியல் விவகாரம் முதல் தமிழ் ராஜதந்திர நூலை வெளியீட்டுக்காக திருச்சியிலிருந்து சென்னைக்கு எடுத்து சென்ற செல்வா பாண்டியர் சுரேஷ் பாண்டியர் இருவரும் திருச்சி பெரம்பலூரில் தக்காளி லாரியால் மோதப்பட்டு விபத்தில் உயிரிழந்தார்கள். புத்தகம் இரத்த வெள்ளத்தில் கிடக்கின்றது. சற்று முன் செல்வா பாண்டியர் சுரேஷ் பாண்டியர் இருவரதும் உடலங்கள் தீயில் சங்கமமாயின. நடைபெற்றிருப்பது கொலையா விபத்தா? விசாரணைகள் தொடர்கின்றன. இரத்த வெள்ளத்தில் கிடக்கின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேத்துவேன்.